புதிய வருஷத்திலே நாம் மிக உற்சாகமாய் இந்த தூத்துக்குடி பட்டணத்திலே கூடியிருக்கிறோம். சுமார் 2000 பேர் தமிழ்நாட்டிலிருந்து கூடியிருக்கிறோம். நாம் அனைவரும் இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு நான் நினைத்து உற்சாகப்படுகிறேன். வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம், மத்தேயு 11 அதிகாரம் 12 வசனம், மத்தேயு 11 அதிகாரம் 12 வசனம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இப்போ இந்த வார்த்தையை வாசித்து கேட்ட நாம் பலவந்தம் பண்றதுனா என்னன்னு கேட்டீங்களா? இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள், அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த புதிய வருஷத்தில் நான் பலவந்தம் பண்ண போகிறேன்னு தீர்மானிக்கணும். என்னன்னே தெரியாமல் எப்படி தீர்மானிக்கிறது? பலவந்தம் பண்ணுறதுன்னா என்ன? அநேகம் பேர் புது வருஷத்தில் எத்தனையோ தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. இந்த வருஷத்தில் நான் இவ்வளவு உபவாசிப்பேன், இந்த வருஷத்தில் நான் இவ்வளவு நேரம் ஜெபிப்பேன், இவ்வளவு காணிக்க கொடுப்பேன், இப்படியா ஊழியம் செய்வேன்னு. ஆனால் வருஷ துவக்கத்தில் ஆரம்பித்த அந்த தீர்மானங்கள்லாம் போக போக காற்றுல பறந்து கடைசியில் டிசம்பர் மாதம் வரும்பொழுது அடையாளமே இருக்காது. அப்படிப்பட்ட தோல்வியுற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அருமையான சகோதர சகோதரியே, பலவந்தம் பண்ணுறதுனா என்னன்னு கேட்டீங்களா ஆண்டவர்கிட்ட? நான் உற்சாகம் அடைந்தேன். ஆண்டவரே, பலவந்தம் பண்ண சொல்கிறீங்களே, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் சுதந்திரத்துக் கொள்வார்கள், நான் என்ன செய்யணும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 15 வசனம், மார்க் 1:15, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். நீதி, சமாதானம், சந்தோஷம், உள்ளான நீதி, உள்ளான சமாதானம், ஆவியில் இருதயத்தில் கழிகூறுகிற சந்தோஷம், புது உடன்படிக்கையின் வாழ்க்கை, இதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? பலவந்தம் பண்ணணும்னு சொல்றாரே, எப்படி பலவந்தம் பண்றது? பலவந்தம் பண்றதுன்னா என்ன? வார்த்தையை வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தி ஞானத்தை போதிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி மத்தேயுல வாசித்த பலவந்தம் பண்றதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தருவார். நான் என்ன சொன்னேன்? நான் முதல் முதல்ல வாயை திறந்து சொன்னது என்ன? இந்த உலகத்துக்கு, உங்களுக்கு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, நீதி, சமாதானம், சந்தோஷம் உங்கள் உள்ளத்தில் சம்பூர்ணமாய் இருக்கும், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த நற்செய்தியை, சுவிசேஷத்தை மனந்திரும்பி விசுவாசியுங்கள். ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான். நடக்கிறதுக்கு 1000 காலம் இருக்கு நமக்கு, ரெண்டே ரெண்டு கால், இடது கால் வலது கால், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், மனந்திரும்பி விசுவாசி, மனந்திரும்பி விசுவாசி. ஒரு வருஷம் பூரா ஒவ்வொரு நாளும் நான் இப்படி மனந்திரும்பி விசுவாசித்தால் சம்பூர்ணமா என்னுடைய இருதயத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கும். அல்லேலூயா. தூக்கம் வராம இருக்கிறதுக்காக என் கூட சேர்ந்து சும்மா அல்லேலூயான்னு சொல்லுங்க, பழக்கமா ஏற்பட்டுறாதீங்க. நம்மிலே அநேகம் பேர் வெற்றி வாழ்க்கைக்கு தூரமா இருக்கிறோம், அனுபவமா இல்லை. கோபத்தை ஜெயித்த வாழ்க்கை நமக்கு அனுபவமா இல்லை. காலையில் கேட்டது போல மனைவியிடத்திலே கேளுங்கள், நீங்கள் எவ்வளவு தூரம் மாறி இருக்கீங்கிறத கேட்டா என்ன சொல்லுவாங்க? இப்போ ஆமா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், சல்லு புல்லுன்னு எரிஞ்சு விழுகிறது இன்னும் நிக்கல. மனைவி இப்படி சொன்னா புருஷர்களே நீங்கள் என்ன மறுரூபப்பட்டிருக்கிறீங்க? நான் பைபிள் எடுத்து நல்லா பிரசங்கம் பண்றாரு, ஆனா இந்த சுள்ளுன்னு முன்கோபம் இருக்கே அது மட்டும் இன்னும் நிக்கல. புருஷனை பத்தி பொண்டாட்டி இப்படி சாட்சி சொன்னா எப்படி இருக்கும்? ஆனால் மலைப்பிரசங்க வார்த்தையிலே ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், கோபத்தை ஜெயிக்கலன்னு சொன்னா எரிநரகத்துக்கு ஏதுவாயிருக்கிறாயின்னு சொன்னார். பாலிய இச்சையை ஜெயிக்கலன்னு சொன்னா எரிநரகத்துக்கு ஏதுவாயிருக்கிறாயின்னு சொன்னார். நமக்கு சுவிசேஷம் என்ன செய்திருக்கிறது? புது வருஷம் பிறந்துருச்சு, தூத்துக்குடியில் கூடிட்டோம். ஒரு சேனையாய் அருமையான சகோதர சகோதரிகளே, பலவந்தம் பண்றதுன்னா மனம் திரும்பி விசுவாசிக்கணும். இந்த ஆர்டரையும் மாற்றக்கூடாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, யோவான் ஸ்நானகன் முதல்ல வந்தானா இயேசு முதல்ல வந்தாரா சொல்லுங்க. தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு தான் பதில் கேள்வி கேட்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18 அதிகாரம் இல்லை 19 அதிகாரம் 4 வசனத்தில் பாருங்க. அப்போஸ்தலர் 19:4 அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். மனந்திரும்புதலைத்தான் யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தான். நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டாம், எனக்கு பின்னாடி வருகிற ஒருவர் என்னை விட பெரியவர், அவரை விசுவாசியுங்கள். ஆண்டவர் போதிச்சாரா இல்லையா என்னை நீங்கள் விசுவாசிப்பதே நீங்கள் செய்ய வேண்டிய கிரியைன்னு? அப்போ யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலை கொண்டு வந்தான், இயேசு விசுவாசத்தை கொண்டு வந்தார். ஒருவன் மனந்திரும்பி விசுவாசித்தால் பரலோக ராஜ்யம் இப்பொழுது அவனுக்குள்ளேயே இருக்கும், அவனுடைய வீட்டில் இருக்கும், அவனுடைய சபையில் இருக்கும். அல்லேலூயா. இது கஷ்டமா? இந்த 2012 வருஷத்தில் நாம் வாழப்போகிற வாழ்க்கை நாம் எடுக்கிற தீர்மானத்தில் இல்லை. இவ்வளவு நேரம் ஜெபிப்பேன், இவ்வளவு நேரம் உபவாசிப்பேன் சொல்லி தேவபக்தி உள்ளவன் எவனும், விசுவாசிக்கிறவன் எவனும், மனம் திரும்புகிற எவனும் உபவாசிப்பான், ஜெபிப்பான். ஆனா நாம் சுவிசேஷத்தை அந்த ஸ்டெப்பை பெறலாம. அடி பெறண்டுருச்சுன்னா விழுந்து முகங்கப்புறம் விழுந்துட வேண்டியதான். அடி பெறலாம மனந்திரும்பி விசுவாசிக்கணும். மனந்திரும்பாமல் ஒருவன் விசுவாசிக்கவே முடியாது. அப்படி விசுவாசித்தால் அது செல்லா காசு, அது அவனுக்கு ஒன்றும் செய்யாது. இங்கே அநேகம் பேர் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம், அருமையான சகோதர சகோதரியே, முதல் ஸ்டெப்பு மனந்திரும்புதல். மனந்திரும்புதலுக்கு அந்த வார்த்தைக்கு வேர், மனந்திரும்புதல்னா என்னன்னு வேருக்கு போனீங்கன்னா காலையில் கேட்டமே நேர்மை. நான் வேதத்தில் தியானிச்சு ஒன்று கண்டுபிடித்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தாவீது வந்து ஒரு வருஷம் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு மனந்திரும்புவதற்கு எடுத்துக்கொண்டானே, அதற்கு காரணம் என்னன்னு யோசித்து பார்த்தீங்களா, தியானிச்சு பார்த்தீங்களா? ஒரு பிள்ளை பிறந்து அவன் வியாதிப்படுற வரைக்கும் இவன் தேவனுடைய இருதயத்துக்கேற்ற மனுஷன், மனந்திரும்பாமல் போனான். சரி, தீர்க்கதரிசி உணர்த்தி மனந்திரும்பின பிறகு அவன் சங்கீதத்திலே அவன் கண்ட வெளிச்சத்தை நமக்கு சொல்லியிருக்கிறான். அதையாவது நம்ம கண்டுபிடிச்சோமா? தியானிச்சு மனந்திரும்புதல்னா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோமா? இல்லை. ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து, ரைட்டு, இன்னும் என்னென்னமோ சொல்லலாம் நாம மனந்திரும்புறதுக்கு. உபவாசம், வெறுத்தல், ஒருத்தல். வேர் எங்க இருக்குன்னு சொல்றேன், சங்கீதம் 51 திருப்புங்க. இவன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு, ஒரு வருஷம் தன் பாவத்தை குறித்து உணர்வடைவதற்கு எடுத்துக்கொண்ட மனுஷன் இவன் வெளிச்சம் பெற்று எழுதுகிறான். 6 வசனம் தாவீது 51:6 இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அவனுக்கு ஏன் தன் பாவத்தை உணர ஒரு வருஷம் ஆச்சு தெரியுமா? நேர்த்தியாக மறைச்சிட்டான் தன்னுடைய விபச்சாரத்தை, தான் செய்த கொலையை நேர்த்தியாய் மறைத்து கொண்டான். யாருமே அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எப்போ தீர்க்கதரிசி பேசினானோ, எப்போ தேவன் பேசினாரோ, உணர்வடைந்து நமக்கு மனம் திரும்புதல்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறான். ச உள்ளத்தில் உண்மை இருக்கிற விரும்புகிறீர், உள்ளத்தில் உண்மை இல்லாமல். உங்களுக்கு தெரியுமா, நம்மளே அநேகம் பேர் ஒரு பாவத்தை ஜெயிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம், முதல்ல நம்முடைய உள்ளத்தில் உண்மையாய் நேர்மையாய் அதை பாவம் என்று தேவனுக்கு முன்பாக ஒத்துக்கொள்வதே இல்லை. நம்முடைய வீழ்ச்சிக்கு எத்தனையோ காரணங்களை சொல்கிறோம். என்னை சுத்தி இருக்கிற புருஷன், பொண்டாட்டி, என் பிள்ளைகள், இப்படி நடந்தா அப்புறம் ஒரு மனுஷன் கோவப்படாமலா இருப்பான்? இன்னைக்கு ரெண்டு பொண்டாட்டிக்காரன் முதற்கொண்டு சரியான சாக்கு சொல்லிக்கிட்டாயா இருக்கிறான். முத பொண்டாட்டி இப்படி இருந்தா அப்புறம் நான் இன்னொரு பொண்டாட்டியை வச்சுத்தான் ஆகணும். இந்த தாவீது அப்படிதான் சொல்லி இருந்திருப்பான். எத்தனையோ பொண்டாட்டி இருக்கிறா, பச்சை பாலும் என்னுடைய பொண்டாட்டி, அவ என்னை எதுக்கு புறவோக்கு பண்ற மாதிரி குளிச்சுக்கிட்டு இருந்தா, அப்புறம் கூப்பிட்டேன்னா அப்புறம் எதுக்கு வந்தா, நான் என்ன செய்வேன் பாவம், அப்புறாணி பைய, நான் சும்மா உலாவிக்கிட்டு தான் இருந்தேன். பாவத்தில் விழுந்ததுக்கு காரணம் அவதான். சரி போனா போகுதுன்னு சொல்லி இப்போ ராணியாக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். நான் யோசிக்கேன், இப்படித்தான் ஒரு வருஷமா அவன் மனம் திரும்பாமல் இருந்தான். நீங்களும் நானும் அப்படி இருக்க முடியும். அப்பட்டமாய் பாவம் செய்துவிட்டு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துவிட்டு, பொருளாசையில் இருந்து கொண்டு, பெருமையில் இருந்து கொண்டு, சுயநலத்தில் இருந்து கொண்டு, தேவன் நமக்கு மட்டுமே அந்தரங்கமாய் பாவத்தை உணர்த்தும் பொழுது 1008 சாக்கு போக்க சொல்லிட்டு நாம் நேர்மையற்றவர்களாய் மனம் திரும்பாதவர்களாய் இருக்க முடியும். அது பிறகுதான் அவன் உணர்வடைந்து, தேவனே உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், என் அக்கிரமத்தை நானே மறைத்து நான் என்னையே ஏமாற்றிக் கொண்டேன். நேர்மை அதான் மனம் திரும்புதல். நம்மிலே அநேகம் பேர் வெற்றி வாழ்க்கை வாழாமல் இருக்கிறதுக்கு காரணம் நேர்மையற்ற, உண்மை இல்லாத, பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள்ளாத இருதயம், மாயமானமான இருதயம். விசுவாசம், ஆண்டவர் விசுவாசத்தை தான் போதிச்சார். இந்த புதிய வருஷத்தில் நான் அடைஞ்சிருக்கிற ஒரு விசுவாசம், உற்சாகம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் இருக்கிறோம். இதுதான் என்னுடைய விசுவாசம். சகோதர சகோதரிகளே, எத்தனை பேர் இந்த புதிய வருஷத்தில் இதை விசுவாசிக்கிறீர்கள்? அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருப்பது தான் நம்முடைய விசுவாசம். இயேசு இந்த பூமியிலே இருந்த பொழுது அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நானும் இருக்கிறேன். அவர் எதற்கும் பயப்படவில்லை, நானும் எதற்கும் பயப்பட மாட்டேன். இதை விசுவாசித்ததுனால தான் பாண்டிச்சேரியில் புயல் அடித்தது, நடுராத்திரியில் 12 மணிக்கு பிறகு விடிய 5 மணி வரைக்கும் டமார் டமார்னு சத்தம் கேட்டுச்சு. வீட்டில் மேலே எது இடிஞ்சு விழுகுது, பக்கத்தில் சபையில் என்ன இடிஞ்சு விழுகுது, என்னென்னமோ கற்பனைகள், மனசில் பயம் வருது. ஆனால் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கினேன். என் பொண்டாட்டி இங்கே உட்காந்துருக்கிறா, கேட்டு பாருங்க, சாட்சி, பொய் சொல்லலை. நான் பெரிய பிஸ்தா இல்லை, உங்களை போல சாதாரண பாடுள்ள மனுஷன். ஒரே ஒரு பைபிள் வசனத்தை விசுவாசித்தங்க, அவர் இருக்கிற வண்ணமாக நானும் இருக்கிறேன். இயேசுவே, நீர் புயல் அடித்த பொழுது தலை சாய்த்து நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்தீர், உமக்கு சாத்தியமானால் எனக்கும் சாத்தியம், கட்டடம் இடியட்டும், மரம் விழுகட்டும், எதுவும் சேதமாகட்டும், என்னமும் நடக்கட்டும், நான் உம்முடைய பிள்ளை. பிதாவே, இயேசுவை நேசித்தது போல என்னையும் நேசித்திருக்கிறீர். இயேசுவே, நீர் இருக்கிற வண்ணமாக நானும் இருக்கிறேன், நானும் தூங்குவேன். காப்பி போட்டு குடிச்சிட்டு திரும்பி தூங்கினேன் நான், விடிய விடிய 6 மணி வரைக்கும். இந்த வாழ்க்கை சாத்தியம். நாம பலவந்தம் பண்றதில்ல, பலவந்தம் பண்றதுன்னா பல்ல கடிச்சுக்கிட்டு இனிமே கோவப்பட மாட்டேன், இனிமே நான் பயப்பட மாட்டேன்னு பல்ல கடிக்கிறது இல்லை. மனம் திரும்பி விசுவாசிக்கிறது தான் பலவந்தம் பண்றது. எந்த ஒரு பாவத்தையும் செய்கிறதுக்கு நேர்மை இருக்கணும். பொருளாசைன்னு சொன்னா ஒத்துக்கொள்ளணும். பொருளாசைன்னு சொல்லி எத்தனையோ விதமான பொருளாசை இருக்கு. அவிசுவாசிகள் உலக மக்கள் பிறரை ஏமாற்றி பித்தலாட்டம் பண்ணி சம்பாதிப்பாங்க, அதான் பொருளாசைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். நாம கிறிஸ்துவுக்குள் வளர வளர நாம் வெளிச்சத்துக்கு மேல் வெளிச்சம் பெறணும். பொருளாசைனா என்னன்னு நமக்கு தெரியணும். எனக்கு வர வேண்டியது வரணும்னு சண்டை போடுறது பொருளாசை. என் சொத்து, என் பங்கு, அதை ஆண்ட இடத்துல ஒருவன் வந்து சொன்ன போது உன் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருந்தாரு. என் இருதயம் இப்ப கவலையா இருக்கு. ஏன் கவலைப்படுறேன்? நாளைக்கு என்ன செய்வோம்னு கவலைப்படுறேன். என் பிள்ளைக்கு என்ன செய்வோம்னு கவலைப்படுறேன். பொருளாசை. இயேசுவே, நீங்க இப்படி இருக்க மாட்டேங்க, இப்படி கவலைப்பட்டிருக்க மாட்டேங்க, கவலைப்படாதேன்னு எனக்கு போதிச்சிருக்கிறீங்க. நான் பொருளாசையினால கவலைப்படுறேன். ஆண்டவரே, மனம் திரும்பிவோம். ஆனால் கடைசியா விசுவாசத்துக்கு தடையா இருக்கிறது என்னன்னு சொல்றேன். மனம் திரும்புதலுக்கு தடையா இருக்கிறது நேர்மை இல்லாமை. விசுவாசத்துக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? ரோமர் எழுதின நிருபம் 11 அதிகாரம். எங்க ஊர்ல பேச்சு வழக்கம் ஒன்று உண்டு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே, ஏய் 10 ரூபா கொடு அப்படிமாங்க. கேட்டவன் அவன் பாட்டுக்கு 10 ரூபா கொடுன்னு கேட்பான். அவன் என்ன சொல்லுவான்? பதில் சொல்றவன், ஏய் என்னடா கொடுத்து வச்சிருக்கவன் மாதிரி கேட்குற, தயவா 10 ரூபா கடன் கொடுன்னு கேட்குறான் நான் பாரு. பார்த்தீங்களா, இங்கே பவுல் அந்த வார்த்தையை சொல்றார். ரோமர் 11:35. தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? நம்மிலே அநேகம் பேர் தாழ்மையா இல்லை, தேவன் நம்மிடத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஏதோ கொடுத்து வச்சவங்க மாதிரி கேட்குறோம். நம்மிடத்தில் விசுவாசம் இல்லை, ஐ டிசர்வ் திஸ் அப்படிங்கிற மமதை அகந்து இருக்கு. நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் ஜபிச்சா எனக்கு தரணும். என்னத்தை கொடுத்து வச்சிருக்கிற ஆண்டவர்கிட்ட? அவர்கிட்ட திருப்பி நீ கேட்டு வாங்குறதுக்கு என்னத்தை அவனிடத்தில் முந்தி கொடுத்து வைத்தாய்? கடைசியா யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். A man can receive nothing unless it is given from above. தேவனே, பரத்திலிருந்து நீர் எனக்கு ஒன்றை கொடுக்காவிட்டால் நான் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் கேட்குறேன், கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறேன், இல்லை என்னை தாழ்த்துகிறேன், என்மேல் இரக்கமாயிரும், இந்த வாழ்க்கையை எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்படி மனம் திரும்பி விசுவாசித்து கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென்.
பரிசுத்த ஆவியின் நிறைவு, இயேசு